الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله ونصلي ونسلم على اشرف الخلق سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم ان تبروهم وتقسطوا اليهم ان الله يحب المقسطين صدق الله القران العظيم அரவட்ட அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ் தஆலாவுடைய பெயர் நாமத்தினால் இந்த உதுபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்ட அல்லாஹ் தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவருடைய தூதர் எமது தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள், தோழர்கள் மற்றும் நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக இந்த மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவை உள்ளும் புறமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அங்கே பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நானும் நீங்களும் பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த தீனுல் இஸ்லாம், இந்த உலகத்தார் அனைவருக்கும் அருக்குடையாக வந்த இந்த தீனுல் இஸ்லாம், இந்த உலகத்திலே மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான எல்லா வகையான வழிகாட்டல்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கிறது. அருமையான ஒரு மார்க்கம், அல்லாஹு தஆலாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம். இந்த நாட்டிலே முஸ்லிம்களாகிய நாம் சிறுபான்மையினராக சுமாராக ஒரு 9-7% வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இந்த நாட்டிலே வாழ்கிறோம். இந்த நாட்டிலே எப்படி முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக வாழ வேண்டும் என்பதற்கான எல்லா வழிகாட்டல்களையும் இஸ்லாத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் சகோதரர்களே, கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த நாட்டிலே எப்படி வாழ்ந்தால் அல்லாஹ் தஆலா திருப்தி அடைவான், எப்படி வாழ்ந்தால் இந்த நாட்டிலே இருக்கின்ற அந்நிய சமூகத்தவர்கள் கூட எங்களோடு ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பார்களோ, அப்படி நாங்கள் எங்களுடைய வரலாற்றிலே வாழவில்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. 1000 வருஷங்களாக இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்தும் கூட இந்த நாட்டிலே இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை மற்றவர்களுடைய உள்ளத்திலே நாங்கள் விதைப்பதற்கு நாங்கள் தவறிவிட்டோம். குறிப்பாக அண்மை காலத்திலே அப்படியான ஒரு நிலை இருந்து வருகிறது என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய முன்னோர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் இந்த நாட்டுக்கு தங்களால் ஆன பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை அவர்கள் ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே இருந்த அரசர்களுடைய தனிப்பட்ட ஆலோசகர்களாகவும் மாத்திரமல்ல அவர்களுடைய உணவை தயாரிப்பவர்களாக கூட முஸ்லீம்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால், இந்த நாட்டில் இருந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம்களை பற்றி எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார்கள் என்று பார்த்தோம். இந்த நாட்டிலே இருந்த தவளம எனப்படக்கூடிய ஒரு வியாபாரத்தை இந்த நாட்டுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர்கள் முஸ்லீம்கள். கரையோர பிரதேசங்களிலிருந்து மத்திய மலை நாட்டுக்கு பொருட்களை எடுத்துச் செல்வதற்கு மிகவும் கஷ்டம் இருந்த சந்தர்ப்பத்திலே அதனை இலகுவாக எப்படி அந்த பிரதேசங்களுக்கு கொண்டு போகலாம் என்பதற்கான ஏற்பாடுகளை காட்டிக் கொடுத்து இந்த நாட்டிலே முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கூட உதவி செய்தவர்கள் முஸ்லீம்கள். கொலநறுவை காலத்திலே அரசனுடைய அவையில முஸ்லீம்கள் தான் ஆலோசகர்களாக இருந்தார்கள். எகிப்து நாட்டுக்கு அனுப்பப்பட்ட தூதுவர்களாக இருந்தவர்கள் முஸ்லீம்கள். உஸ்மான் எனப்படக்கூடியவர்களுடைய தலைமையில் தான் அந்த நாட்டில் அந்த நாட்டுக்கு தூதுவரை இந்த நாட்டு அரசன் அனுப்புகிறான் என்றால், நாங்கள் எவ்வளவு தூரம் இந்த நாட்டிலே அந்நிய சமூகங்களுக்கு நம்பிக்கை நாணயமானவர்களாக விசுவாசமானவர்களாக இந்த நாட்டுக்கு பங்களிப்பு செய்பவர்களாக இருந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம்.
ஹக்கீம்கள் எனப்படக்கூடிய மருத்துவர்கள் இந்த நாட்டிலே முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கூட மருத்துவம் செய்து, மருத்துவம் என்றால் இப்படித்தான் என்ற ஒரு முத்திரையை பதித்து இந்த நாட்டிலே வாழ்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சமூகம், அப்படிப்பட்ட ஒரு கீர்த்தி மிக்க வரலாற்றை கொண்ட ஒரு சமூகம், போர்த்துகேயர்கள் இந்த நாட்டை ஆக்கிரமித்து இந்த நாட்டை சின்ன பின்ன படித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே இந்தியாவிலிருந்து வந்த முஸ்லீம்கள் இலங்கை நாட்டின் அரசருக்கு உதவி செய்து அதற்காக வேண்டி தங்களை எல்லாம் உயிர் தியாகம் செய்த ஒரு வரலாறு எங்களுக்கு இருக்கிறது சகோதரர்கள். எனவே எங்களுடைய மூதாதைகள் இந்த நாட்டிலே இந்த நாட்டுக்கு தேவைப்பட்ட பிரஜைகளாக வாழ்ந்திருக்கிறார்கள், இஸ்லாத்துக்கு நல்ல பெயரை தேடி கொடுத்திருக்கிறார்கள். ஏன் இந்த விஷயங்களை இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்துகிறோம் என்றால், எதிர்வரும் திங்கட்கிழமை இந்த நாட்டிலே தேசிய தினம், சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லீம்கள் யோசிக்க வேண்டும், இந்த சுதந்திர தின கொண்டாட்டங்களிலே முஸ்லீம்களுக்கு என்ன பங்கு இருக்க முடியும், அவர்கள் என்ன செய்ய முடியும் என்று அவர்கள் சிந்திக்க வேண்டும். வெறுமனே தேசிய கொடியை ஏற்றுவதன் மூலமாகவும் அல்லது தேசிய கீதத்தை பாடுவதன் மூலமாகவும் இந்த நாட்டுக்கு நாங்கள் தேர்வு செய்து விட்டோம், எங்களுடைய விசுவாசத்தை கொடுத்து விட்டோம் என்று நினைத்தால் உண்மையில் அது ஒரு நல்ல விஷயம் அல்ல. அல்லாஹ்வின் நல்லடியாக இந்த நாட்டிலே இருக்கின்ற ஏனைய இனத்தவர்கள் இந்த தேசிய தினத்தை சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு என்ற ஒரு முறையை வைத்திருந்தால், நாம் ஒரு சிறுபான்மையினர் என்ற வகையிலே எங்களுக்கு என்ற ஒரு முறை இருக்கிறது. அது முதலாவது முறை என்னவென்றால், முதலாவது நாம் யோசிக்க வேண்டும், இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு மதிப்பும் கௌரவமும் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். இந்த நாட்டிலே போடப்பட்டிருக்கின்ற சட்டங்களை மதிப்பவர்களாக, இந்த நாட்டின் இறைமைக்கு உத்தரவாதம் கொடுப்பவர்களாக, இந்த நாட்டில் இருக்கின்ற ஏனைய சமூகத்தவர்களுக்கு கொடுக்கின்ற உரிமைகளை மனிதர்கள் என்ற வகையில் கொடுத்தவர்களாக நாம் இந்த நாட்டிலே வாழ வேண்டிய தேவை இருக்கிறது. கணேஷ்புரியவர்கள் ஏன் இதனை நாங்கள் சொல்கிறோம் என்றால், அண்மை காலத்திலே முஸ்லீம்களை பற்றி முஸ்லீம் அல்லாதவர்களுடைய மனங்களிலே பதிந்திருக்கின்ற கருத்துக்கள் அவ்வளவு நல்ல கருத்துக்கள் அல்ல. முஸ்லீம்கள் என்றால் இந்த நாட்டின் சட்டங்களை மதிக்க மாட்டார்கள், வியாபார கொடுக்கல் வாங்கல்களிலே அவர்கள் துரோகம் செய்வார்கள், இந்த நாட்டிலே அவர்கள் தான் குற்ற செயல்களிலே அதிகமாக ஈடுபடுவார்கள் என்ற கருத்தை முஸ்லிம் அல்லாதவர்கள் தங்களுடைய மனதிலே வைத்திருக்கிறார்கள், அதனை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இதற்கு ஒரு நல்ல உதாரணம், கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் இந்த நாட்டிலே இருக்கின்ற பிரிசன் டிபார்ட்மெண்ட் எனப்படக்கூடிய இந்த சிறைச்சாலைகள் திணைக்களம் வெளியிட்ட ஒரு தகவல் மிக கவலையான ஒரு தகவலாக இருக்கிறது சகோதரர்கள். நாம் இந்த இடத்துல அதனை சொல்ல வேண்டியிருக்கிறது. 2015 இந்த நாட்டிலே சிறை கைதிகளுடைய பட்டியலை பற்றி ஒரு ஆய்வு செய்து பார்த்தார். அதிலே 2015 மொத்த சிறை கைதிகளிலே முஸ்லீம்களுடைய விகிதாச்சாரம் 12 இருந்தது, அது 2016 ஒரு 21% மாறுது. அல்லாஹ் தஆலா பாதுகாக்கவே குந்தும் கைர உம்மத்தின் கொக்குடஜத்தின், நீங்கள் தான் மனித சமுதாயத்திற்கு வெளிப்படுத்தப்பட்ட சிறந்த உம்மத் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். நீங்கள் தான் தக்ரூனல் மஅரூஃப வதன்ஹௌனல் முன்கர், நன்மையை ஏறி தீமையை தடுக்கின்ற ஒரு சிறந்த சமூகம் என்று சொல்லுகின்றான். இந்த நாட்டுக்கு குற்றங்களை ஒழித்துக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்குரியது. இந்த நாட்டிலே இருந்த பாவங்களை இல்லாமல் செய்கின்ற பொறுப்பை சுமந்தவர்கள் நாங்கள். ஆனால் குற்றங்கள் செய்வதிலே நாங்கள் ஏறியவர்களை விட முன்னணியில் இருக்கிறோம் என்றால், நாம் இந்த நாட்டிலே 9% இருக்கின்ற பொழுது பல்கலைக்கழகத்திலே முஸ்லீம்களுடைய குழந்தைகளே 6% இருக்கின்ற பொழுது, சிறையிலே நாங்கள் 21% இருக்கின்ற பொழுது, இந்த நாட்டுக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்ற முன்மாதிரி, இந்த நாட்டுக்கு நாங்கள் கொடுக்கின்ற செய்தி, சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற பொழுது ஒரு முஸ்லீம் தனது மனதிலே கையை வைத்து கேட்டு பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நேரடியாக செக்குகளை ரிட்டர்ன் பண்ணுவதிலிருந்து, களவு எடுப்பதிலிருந்து, இந்த நாட்டுக்கு கடத்தி வரப்படக்கூடாத பொருட்களை கடத்தி வரப்படுவதிலிருந்து, இந்த நாட்டின் டிராபிக் சட்டங்களை மீறுவதிலிருந்து இப்படியெல்லாம் அடுக்கி கொண்டு போகின்ற பொழுது இந்த 21% அவர்கள் அடங்குகிறார்கள். இதனை கசப்பாக இருந்தால் நாங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கிறோம். முஸ்லீம் என்ற அடையாளம் அவருடைய உறுப்பில் இருப்பதனை விடவும் அவருடைய பண்பாட்டிலே, அவருடைய பேச்சிலே, அவருடைய நடத்தையில் இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டுமா? ஒரு முஸ்லீமோடு தான் செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லீம் அல்லாதவர்களை நாங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கிறது. நாங்கள் வாக்களிக்க வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு, ஒரு முஸ்லீம் அரசியல்வாதிக்கு நாங்கள் வாக்களிப்போம். காரணம், அவரிடத்திலே பொய் கிடையாது, லஞ்சம் கிடையாது, ஏமாற்று கிடையாது, துரோகம் கிடையாது. இந்த நாட்டின் நலன் தான் அவருடைய முழு கனவாகவும் இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு முஸ்லீம்களுடைய பண்பாட்டை வளர்க்க வேண்டியிருக்கிறது. இதுதான் நாட்டு பற்றி, இதுதான் நாட்டுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய பங்கு. ஒரு முஸ்லீமிடத்திலே இருக்க வேண்டிய அடிப்படையான பண்புகளை நாங்கள் அப்படித்தான் நாங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய இந்த நாட்டுக்கு 1980 இந்தியாவை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய அறிஞர் அபுல் ஹசன் அலி நதுவி எனப்படக்கூடிய ஒரு பெரிய அறிஞர் ரஹிமஹுல்லா அவர்கள் விஜயம் செய்தார்கள். அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், முஸ்லீம்களே, அவர்கள் கொள்ளுபட்டி பள்ளியிலே நிகழ்த்திய ஒரு உரையிலே அவர்கள் சொன்னார்கள், முஸ்லீம்களே, இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கான சகல விதமான கதவுகளும் இந்த நாட்டிலே மூடப்பட்டிருக்கின்றன, ஆனால் இஸ்லாமுடைய அஃலா என்ற கதவு மட்டும் திறந்திருக்கிறது, நீங்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய ஒரு உண்மை! சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகளில் அவர்கள் சொன்ன செய்தி அது. மியன்மாருக்கு ஒரு தடவை அவர்கள் சென்ற பொழுதும் கூட இதே கருத்தை மியன்மார் முஸ்லீம்களுக்கும் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய இந்த நாட்டிலே கௌரவமாக வாழ வேண்டுமா? இந்த நாட்டிலே மதிப்போடும் மிகவும் தரமாகவும் அந்தஸ்தோடும் வாழ வேண்டும் என்றால் நாங்கள் முதலில் அல்லாஹ்வுடைய தீனை எமது கையிலே எடுக்க வேண்டி இருக்கிறது. எம்மிடத்திலே அரசியல் அதிகாரம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, நாம் இந்த நாட்டிலே இப்படி இப்படி எல்லாம் இருக்கிறோம், எனவே எங்களை மதியுங்கள் என்று நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய பண்பாடுகளை அழகாக்கிக் கொண்டால் இன்னமா பொருள் உத்தம் இன்னும் அக்காரின் அகலாம். அல்லாஹ் தஆலாவுடைய ரசூல் சொன்னார், நான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதே பண்பாடுகளை பூர்த்தி செய்வதற்கு என்று. அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மக்கமா நகரிலே ஆரம்பிக்கப்படும், அவர்களிடத்திலே அரசியல் இருக்கவில்லை, அவரிடத்திலே பொருளாதார பலம் இருக்கவில்லை, அவர்களை பொறுத்தவரையில் ஆயுத பலத்தையும் அவர்கள் கொண்டிருக்கவில்லை. ஆனால் அவர்கள் அந்த நாட்டிலே ஏற்படுத்திய புரட்சி ஒரு பண்பாட்டு புரட்சி, ஒரு நகத்தை மாற்றம். அவர்களை கண்ட மாத்திரத்திலேயே சகாபாக்கள் அங்கிருந்த குறைசியர்களே நல்லுள்ளம் படைத்தவர்கள் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் மேலராஜுக்கு போய்விட்டு வந்து சொல்லுகிறார்கள், நான் இன்று இரவு மேலராஜுக்கு போனேன் என்று. அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா? ஆம் சொன்னார்கள் என்றால் அது பொய் இருக்க முடியாது. எனவே அவர்களுடைய நம்பிக்கை நாணயத்துக்கு கிடைத்த வெற்றிதான் இஸ்லாத்துக்கு மக்கள் சாரி சாரியாக வந்தார்கள். ஆயுதத்தை காட்டவில்லை, பணத்தை காட்டி ஆசை காட்டவில்லை, என்னிடத்திலே அரசியல் அதிகாரம் இருக்கிறது, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய எந்த அளவு தூரம் அவர்களுடைய பண்பாடுகள் அழகாக உயர்ந்ததாக இருந்தது என்றால், மதீனாவுக்கும் மக்காவிலிருந்து அவர்கள் ஹிஜ்ரத் போகிறார்கள். அந்த நேரத்திலே அவர்களுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே குறைஷி காவிர்களால் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற அமானுஷமான பொருட்களை கொடுத்து விட்டுத்தான் அவர்கள் மதீனாவுக்கு போகிறார்கள் என்றால் அதனுடைய ரகசியம் என்ன சகோதரர்கள்? கொள்கை அடிப்படையிலே குறைசி தலைவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்த்தார்கள். அப்படி இருந்தும் எங்களுடைய பணத்தை எங்களுடைய பொருட்களை அமானிதமாக பாதுகாப்பதற்கு மிக பொருத்தமானவர் இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நம்பித்தான் அந்த பொருட்களை எல்லாம் ஒப்படைத்தார்கள் என்றால், சுபஹானல்லாஹ், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடத்தைக்கு எவ்வளவு பெரிய தாக்கம் இருந்தது என்று பாருங்கள். பேச்சல்ல, நடத்தை, நம்பிக்கை, நாணயம், உண்மை மட்டுமே பேசுவார். இரக்கல் மன்னனுடைய சபைக்கு சென்ற அபு சுஃபியான் அந்த நேரத்திலே இஸ்லாத்தை தழுவி இருக்கவில்லை. இரக்கல் மன்னன் கேட்கிறார், உங்களிடத்திலே புதிய ஒருவர் வந்திருப்பதாக சொல்கிறீர்களே, அவருடைய பண்பாடு என்ன என்று அந்த ரோம நாட்டு அரசன் இரக்கல் கேட்கிறார். அந்த நேரத்திலே அபு சுஃபியான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களிடத்திலே வந்த அந்த புதிய நபி சொல்லுகிறார், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம், நீங்கள் பக்கத்து விட்டாருக்கு நல்லது செய்யுங்கள், உறவு ஜனங்களை சேர்ந்து நடங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். இரக்கல் மன்னன் ஒரு கேள்வி கேட்கிறார், உங்களுக்கு மத்தியிலே அவர் பொய் பேசியதற்கு ஏதும் ஆதாரம் இருக்கிறதா? இல்லை, அழகி கதிபன், அவர் பொய் பேசியதற்கு எந்த ஒரு ஆதாரமும் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எங்களிடத்திலே கிடையாது என்று அவர் சொல்லுகிறார். இதுதான் நபி கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய மாற்றம். தாவாவுக்கு அவர்கள் கேபிட்டலாக மூலதனமாக இருந்தைத்தான் பார்த்தார். நாம் இந்த நாட்டிலே அதனை செய்வதற்கு தவறு இருக்கிறோம் என்று நான் சொன்னேன். 2015 ஜெயிலிலே 12% இருந்த நாங்கள் 2016 21% மாறுவதாக இருந்தால் நாம் இந்த நாட்டிற்கு காட்டியிருக்கின்ற முன்மாதிரி என்ற சகோதரிகள் அல்லாஹ்வுக்காக பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. ஏழை சமூகத்தவர்களுடைய உள்ளத்திலே எங்களை பற்றிய ஒரு மரியாதையும் ஒரு அச்சமும் ஒரு கண்ணியமும் வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தால் அதனை பணத்தாலோ அதிகாரத்தாலோ சாதிக்க முடியாது. எங்களுடைய பண்பாடுகளால் தான் சாதிக்க முடியும். முதலாவது அல்லாஹ்வுடைய நேசம் அதற்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ஊழியர்களுக்கு கிடைக்கும். இரண்டாவதாக இந்த மக்களுடைய நன்மதிப்பை நாங்கள் கொண்டு கொள்ள முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய ஒரு வாகனத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இப்படித்தான் பிரயாணம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த விதிகளை நாங்கள் மீறுகின்ற பொழுது அது முஸ்லீம்களுக்குரிய கெட்ட பெயர் அல்ல. முஸ்லிம் சமுதாயம் எந்த தீனை பின்பற்றி கொண்டிருக்கிறதோ அந்த தீனுக்கு கெட்ட பெயரை இழுக்க ஏற்படுத்தும் என்பதை மறந்துவிடக்கூடாது. சில வாரங்களுக்கு முன்னால் ஒரு பிரதேசத்திலே ஜும்மாவுக்கு வந்தவர்கள் ஹெல்மெட் அணியாமல் வந்தார்கள். அந்த நேரத்திலே போலீசார் அவர்களை பிடித்தார்கள். பிடித்த சந்தர்ப்பத்திலே போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்படுகிறது. இந்த நாட்டிலே வீராக பேசினார்கள் ஹெல்மெட் அணியாமல் வந்தவர்கள். நாங்கள் போலீசாரை கூட தாக்க வேண்டும் என்று சொன்னவர்களும் இருக்கிறார்கள் என்றார். எங்களை பற்றி ஏனைய சமுதாயத்தவர்கள் என்ன நினைப்பார்கள்? இந்த நாட்டுக்கு விரோதமானவர்கள், இந்த நாட்டு சட்டங்களை பின்பற்றுவதற்கு விருப்பம் இல்லாதவர்கள் என்ற ஒரு கருத்து வருமாவார்கள். இஸ்லாம் மிகவும் அழகான குர்ஆனிலே அழகான போதனைகள் இருக்கின்றன. உண்மை பேசுங்கள், நம்பிக்கை நாணயமாக நடத்துங்கள், மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருக்க வேண்டாம், மற்றவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருங்கள், மற்றவர்களுடைய உணர்வுகளை ஃபீலிங்ஸை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்கான கோடிக்கணக்கான ஆதாரங்களை குர்ஆனிலே சொன்னார்கள். பார்த்தோம் எமது கைவசம் குர்ஆன் இருக்கிறது, ஆனால் அது நடைமுறையில் எந்த அளவுக்கு வந்திருக்கிறது என்ற கேள்வியை நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. படிப்பதற்கும் அழகாக இருந்தால் அது நடைமுறை வாழ்க்கையில் இல்லை என்றால் அதனால் என்ன பிரயோசனம் இருக்க முடியும்? ஒரு இடத்துக்கு போவதற்கு ஒரு முனை இருக்கிறது. ஒரு காரியாலயத்துக்கு எப்படி போவது, ஒரு வைத்தியசாலைக்கு எப்படி போவது, அதுகை எப்படி நடந்து கொள்வது, ஒரு வைத்தியசாலையில் இருக்கின்ற ஒரு வைத்தியரோடு எப்படி உரையாடுவது, ஒரு அதிகாரியிடமிருந்து எப்படி நாங்கள் சேவையை பெற்றுக்கொள்வது, இதற்கெல்லாம் முறைகளை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இஸ்லாம் சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு பண்பாடு தான் மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் உலகத்தில் வாழவில்லை. அவர்கள் சொன்னார், தீல யார சொல்லலாம்? அவனுக்கு ஈமானே கிடையாது, அவனுக்கு ஈமானே கிடையாது, ஈமானே கிடையாது என்று அல்லாஹ்வின் சத்தியமாக 3 தடவை சத்தியம் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யாரு சொல்லலாம்? அந்த மனிதர் யார்? மல்லம் யக்மன் ஜாருஹு பவாஇத்தும், எந்த மனிதனுடைய தொந்தரவுகளிலிருந்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்லையோ அந்த மனிதனுக்கு தான் ஈமான் என்று சொன்ன ஈமான் இல்லை என்று சொன்னார். பக்கத்து வீட்டான், பக்கத்திலே அமர்ந்திருக்கின்றவன், எமது பக்கத்திலே இருக்கின்றவன், அவனுக்கு எங்களால் தொந்தரவு இருக்குமாக இருந்தால் எங்களுடைய ஈமானை கிடையாது என்ற கருத்து அங்கு சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நிலையாகி அங்கு சொல்லவில்லை முஸ்லீம்களுக்கு தொந்தரவு செய்யாதவர்கள் என்று சொல்லவில்லை. யாரெல்லாம் பக்கத்து அருகில் இருப்பவர்களுக்கு தொந்தரவாக நடக்கிறார்கள் அது முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவராக இருக்கலாம். நீங்கள் ஒரு பஸ்ஸிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு பக்கத்து ஆசனத்திலே ஒருவர் அமர்ந்திருக்கிறார், அவருக்கு தொந்தரவான முறையில் நீங்கள் தொலைபேசி உரையாடலை அமைத்துக் கொள்கிறீர்கள், அல்லது நீங்கள் மிகவும் மோசமான தூக்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதுவும் ஒரு தொந்தரவு தான். அது ஈமானை பாதிக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. எமது வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலே ஒரு முஸ்லீம் அல்லாதவர் இருக்கலாம், அவர் ஒரு மனிதர் என்ற வகையில் அவருடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்க தவறுவோமாக இருந்தால் அது சாதாரணமான குற்றம் அல்ல, அது ஈமானிலேயே இழுக்கையும் அபகீர்த்தியையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு குற்றமாகத்தான் அது கருதப்படுகிறது. சம்போது இஸ்லாம் என்றால் அப்படித்தான், வெறுமனே கோஷமோ வேஷமோ அல்லது நம்பிக்கையோ இஸ்லாம் அல்ல. இஸ்லாம் என்பது செயல்பாடாக அமலாக வெளிப்பட வேண்டும். அல்லதீன் ஆமனோ வாமினோ சாலிஹான், யாரெல்லாம் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களில் ஈடுபடுகிறார்களோ என்றுதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் யோசிப்போம், இந்த நாட்டுக்கு நாங்கள் எந்த அளவு தூரம் சேவை செய்திருக்கிறோம், இந்த நேஷன் பில்டிங் எனப்படக்கூடிய இந்த தேசத்தை கட்டியளிக்குகின்ற பங்களிப்பு நாம் எந்த அளவுக்கு இந்த நிமிஷத்திலே செய்து கொண்டிருக்கோம். ஒரு டிவி ஜாயாவை நாங்கள் ஞாபகப்படுத்துவோம். இந்த நாட்டில் சுதந்திரத்துக்காக வேண்டி போராடி இந்த நாட்டிலே இருந்து பிரிட்டிஷாரை வெளியேற்றுவதற்காக வேண்டி குரல் எழுப்பிய ஒருவர் என்று இன்னும் ஒருவராக அவர் மதிக்கப்படுகிறார். காரணம், அவர் சொன்னார், நாங்கள் எந்த நிலையிலான நிபந்தனைகளையும் உங்களுக்கு நாங்கள் போட மாட்டோம். நீங்கள் முதலாவது இந்த நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும். காரணம், நாங்கள் எல்லோரும் இதற்கு சுதேசிப்போம், நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகள் அதற்கு பின்னால் தீர்த்துக் கொள்வோம் என்று முழங்கிய அவரைத்தான் இன்று கூட இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம் அல்லாதவர்களும் ஞாபகப்படுத்துகிறார்கள் என்றால், எங்களுடைய அரசியல்வாதிகளும் எவ்வளவு தூரம் இந்த கீர்த்தியை வென்றெடுப்பதற்கு முயற்சித்திருக்கிறார்கள் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த நாட்டின் கல்விக்கு, இந்த நாட்டின் அரசியல், இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கு என்று முயற்சி பண்ணினவர்கள் எத்தனை பேர் இருக்கார்? வாக்குச்சி மறக்கார் என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த நாட்டில் இருக்கின்ற மியூசியத்தை நிர்மாணித்தவர்கள் என்று பலரை பற்றி பேசுகிறோம். இந்த கொழும்பிலே இருக்கின்ற பல்வேறுபட்ட கட்டடங்களுக்கும் கட்டட கலைஞர்களாக, ஆர்கிடெக்டர்களாக இருந்தவர்கள் முஸ்லீம்கள் தான். அவர்களை நாங்கள் இன்றும் கூட அங்கிருக்கின்ற பதவிகளிலே அவருடைய பெயர்களை பார்க்கிறோம். பேராவதி பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற அக்பர் ஹோல் எனப்படுகின்ற அந்த ஹோலுக்கு பின்னால் ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. ஜஸ்டிஸ் அக்பர் இந்த பள்ளிவாயிலுக்கு கூட அவர்களுடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் பள்ளிவாயிலில் கட்டி பெயர் வைத்தது மாத்திரமல்ல, அவருடைய பெயரிலே இந்த தேசத்திலே ஒரு பெரிய ஒரு கல்லும் நாட்டப்பட்டிருக்கிறது என்றால், அவர் எவ்வளவு கூறம் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல முஸ்லீம்களுக்கும் அல்லாதவர்களுக்கும் கூட சேவை செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அல்லாஹ்வே நல்லடியாக, எனவே தேச நிர்மாணத்திலே நாங்கள் பங்கெடுக்க வேண்டும். ஒரு சின்ன வார்த்தை அளவிட்டால் நாங்கள் எங்கள் சுற்றுச்சூழலை சுத்தமாக வெளியிருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் எங்களுடைய குப்பைகளையும் வாகைகளையும் போடுவதையும், எங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற கழிவு தண்ணீரை மற்றவர்களுக்கு முன்னால் நாங்கள் அனுப்புவதையும் நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்று பேரை அல்லாஹ் தஆலா தவிக்கிறான், அதிலே ஒருவன் பகிரங்கமாக மக்கள் நடமாடக்கூடிய பாதை ஓரங்களிலே சிறுநீர் கழிப்பவன் என்று சொன்னார்கள். மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய, நிழல் தரக்கூடிய மரங்களுக்கு திருடான் சிறுநீர் கழிப்பவன், அல்லது மலம் தலம் கழிப்பவனையும் மலக்குகள் கூட நடந்து செய்வதாக சொல்லி காட்டினார்கள். நீங்கள் ஓடக்கூடிய தண்ணீரிலும், நிரந்தரமாக தங்கிக் கொண்டிருக்கின்ற தண்ணீரிலும் சிறுநீர் கழிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். எந்த மனிதன் பாதையில் நடமாடி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அங்கிருக்கின்ற முக்களை கொண்ட ஒரு மரக்கிளையை அகற்றுகின்றான், அவனுக்கு அல்லாஹு தஆலா நன்றி சொல்லுகின்றான், அவனுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் என்று சொன்னார். எனவே இந்த நாட்டிலே எங்கெல்லாம் தீமை இருக்கிறதோ அவற்றை அகற்றுவதற்கும் நன்மைகளை வளர்ப்பதற்கும் நானும் நீங்கள் உண்மையாகவே முயற்சித்தால் இந்த நாட்டின் தேசத்துக்கு பங்களிப்பு செய்தவர்களாக மாறுவோம். இந்த நாட்டின் தேசிய தினத்தை உண்மையாக கொண்டாடுவதற்கான அருகதை இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. வல்ல நாயன் அப்படிப்பட்ட நல்லடி ஆசிரியருடைய கூட்டத்திலே என்னையும் உங்களையும் ஆகுவானாக. யாவல்லா என்னுடைய பாவங்களை மன்னித்து வருவாயாக. நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் முன்மாதிரி இல்லாதவர்களாக மற்றவர்களுக்கு தொந்தரவாக இதுவரைக்கும் நடந்திருந்தால் அந்த பாவங்களை மன்னித்து வருவாயாக. மற்றவர்களுடைய உள்ளத்திலே இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லீம்களை பற்றியும் ஒரு மதிப்பட்சத்தை நீ உருவாக்குவாயாக. யாவல்லா என்னுடைய வியாபார பொருட்கள் வாங்கல்களிலே வரக்கத்தை ஏற்படுத்துவாயாக. ஏனைய சமுதாயங்களுடைய உள்ளத்திலே முஸ்லீம்களை பற்றி ஒரு அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்துவாயா. எங்களுடைய பள்ளிவாயங்களையும் மதரசாக்களையும் எங்களுடைய நிலப்புறங்களையும் மட்டும்தான் சொத்துக்களையும் நீ பாதுகாப்பாயா. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோ மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீவாக்குவாயா. யாவ்லா நாளை மறுநிலையை உண்மையை சந்திக்கின்ற பொழுது மிகவும் தூய்மையான உள்ளத்தோடு சந்திக்கக்கூடிய அந்த அருமையான பாக்கியத்தை எங்களுக்கு நசீவாக்குவாயா. ஆமீன் ஆமீன் யாரபில் ஆலமீன்.